الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أطيع الله وأوصيكم بتقوى الله. قال الله تعالى في كلامه الرقيق أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم. ஒரு உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியுங்கள் தபா தாபியுங்கள் மற்றும் முஸ்லிமான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதும் எந்தெந்த உண்டாவதாக்கு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டிய புனித சல்லாவின் மாளிகை வந்தவர்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலாவை கண்டறியாதே உலகத்தில் வாழக்கூடிய சொப்பகார வாழ்க்கைக்குள்ளால் புனித சந்தாஸ்தாரா விடயங்களை எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றாரோ அப்படிப்பட்ட விடயங்களை இயன்ற வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவ்விடயங்களை விட்டு விலகிக் கொள்ளும்படி தடுத்திருக்கின்றாரோ அப்படிப்பட்ட சகல விடயங்களை சொத்து முழுதாக தகுந்து விலகிக் கொள்ளும்படி முதல் எடுத்து அப்பால் உங்களுக்கு மத்திய தனது நற்கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் கண்டறியார்களே, மிக பிரதானமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தலுடைய காலம் என்று சொல்லப்படக்கூடிய எனது ஈமானுக்கும் எனது நாவுக்கும் சோதனையான ஒரு காலகட்டத்தை முன்னோக்கி இருக்கிறோம். கண்ணியவான்களே, அரசியல் என்பது இஸ்லாமிய சமூகத்துக்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்தாலும் ஒரு ஆணும் அதிகம் அதற்கு வரக்கூடிய மக்கள் அதில் ஈடுபடக்கூடிய மக்கள் எந்த திறமையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை மிக தெளிவாக இவற்றை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் மேலானவர்களே, ஆரம்பமாக இக்காலகட்டத்தில் முதலாவதாக இவ்வாறான பிரச்சாரங்கள் போட்டிகளில் ஈடுபடக்கூடிய மக்கள் இவர்களுக்குரிய திறமைகளை குர்ஆன் சொல்கிறது சுருக்கமாக ஒரு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடிய அது பள்ளி நிர்வாக பொறுப்புதாரியாக இருக்கலாம், ஊருடைய பொறுப்புக்கு வரக்கூடிய மக்களாக இருக்கலாம், குடும்ப பொறுப்புதாரியாக இருக்கலாம். பொறுப்பு என்று வரும் பொழுது அந்த பொறுப்புதாரி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. அந்த ரீதியில் மேலானவர்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் ஒரு பொறுப்புதாரிக்குரிய நான்கு தன்மைகளை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். பொறுப்பாக வரக்கூடியவர் நான்கு பண்புக்கு பாத்திரமானவராக அவர் இருக்க வேண்டும். அதில் ஒன்றாக குர்ஆன் பேசுகிறது, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் அல்லாஹ்வின் பூர்த்தியான நம்பிக்கை உள்ளவராக, எனது பட்டத்தில் நம்பிக்கை கொண்டவராகவோ, பணத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடியவராகவோ, எந்த ஆட்சி அதிகாரத்தில் நம்பிக்கை வைக்கக்கூடியவராக இல்லாமல் வெறுமனே அல்லாஹ்வை உலகத்தில் நம்பி வாழக்கூடிய மனிதனாகத்தான் ஒரு பொறுப்புதார் இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழ வேண்டும், எனக்கென ஒரு மரணம் இருக்கிறது, மூக்குடைய வாழ்க்கை இருக்கிறது, நீண்ட கால ஆகரத்துடைய பயணம் இருக்கிறது என்ற அந்த மறுமையுடைய நாளையும் உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மக்கள் தான் பொறுப்புக்கு மிகவுமே அருகதை உள்ளவர்கள் என்பதாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. எமது பார்வையில் ஒரு பொறுப்புதாரி ஒவ்வொரு துறையில் இருக்கலாம், ஒவ்வொரு கோணத்தில் நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு திசையில் நாம் கணிப்பிடலாம், ஒவ்வொரு ஆற்றலை வைத்து நாம் முடிவு செய்யலாம் என்றாலும் படைத்த அல்லாஹ் ஒரு பொறுப்புதாரிக்குரிய தகவை அல்லாஹ் சொல்லும் பொழுதும் ஆரம்ப கட்டமாக ஆரம்ப தகவையாக குர்ஆன் பேசுகிறது, அவர் அல்லாஹ்வை நம்பி உலகத்தில் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும், மரணையுடைய சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும். ஏன் மேலானவர்களே, ஒரு முஃமின் தான் அவன் மற்றவனை மதித்து வாழக்கூடியவனாக இருப்பான். ஒரு முஃமின் மற்ற முஃமினின் அந்தத்தை விளங்கக்கூடியவராக, மற்றவன் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமின் பார்வையில் எவ்வளவு பெருமதியானவன் என்ற மற்ற முஸ்லிமின் நம்பிக்கை மற்ற முஸ்லிமின் அந்த மானம் மரியாதை கண்ணியம் அவன் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதன் மூலமாக ஏழை சமூகத்தால் மதிக்கப்படக்கூடியவர்களாக, ஏழை தரப்பினர் கௌரவிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே முதல் தர பொறுப்புதான் அவர் நம்பிக்கையுள்ளவராக இருக்கிறது. அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி வாழவும் குர்ஆன் சொல்கிறது, உண்மையான நம்பிக்கையில் உண்மையான ஒரு மூமின் தான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின், ஒரு கூட்டம் மற்ற கூட்டத்தை பரிகாசிக்காமல் இருக்கட்டும். குர்ஆன் சொல்கிறது, ஒரு உண்மையான ஈமான்தாரி மற்றவரை பரிகாசம் செய்ய மாட்டான். அது தேர்தல் காலமாக இருக்கலாம், ஏழை காலமாக இருக்கலாம், எல்லா கட்டத்திலும் மற்றவனை பரிகாசிக்காமல் மற்றவனை மதித்து வாழக்கூடிய தன்மை உள்ளவன் அவன் தான் ஒரு முஃமின் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. மேலானவர்களே, தவறான தெரிவில் அல்லது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு விவாதம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெருமதியானது, எந்த ஒரு முஸ்லிமை தப்பெண்ணம் கொள்வதோ அல்லது மோசமாக பேசுவதோ கெட்டெண்ணம் கொள்வதோ குறையாக பேசுவதோ அனைத்தும் சரீரத்தில் அறமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லிம் எவ்வளவு பெருமதியானவன் என்றதை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெளிவுபடுத்தினார்கள். தபராரி ஷரீஃபில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை தவாப் செய்து கொண்டு வருகிறார்கள். கஅபாவை தவாப் செய்கிறார்கள். உலகத்திலே தலை சிறந்த ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கஅபாவாக இருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய முதற்கர இல்லமாகிய அந்த ஹரத்திலே எல்லையாக கஅபாவாக இருக்கிறது. மேலானவர்களே, நாம் இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்மாவுடைய பிரசங்கத்தை, நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இதே பிரசங்கத்தை நாம் ஒவ்வொருவரும் அந்த ஹரத்துக்கு முன்னால் கஅபாவை நிகழ்த்துவோம் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் சுமார் 130,000 நிகழ்த்திய 130,000 செவிமடுத்த நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இங்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 100,000 பெருமதியான கூலி உள்ள இடம்தான் உலகத்தின் முதல் தர இடமாகிய அந்த கஅபாவாக இருக்கிறது. இந்த கஅபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்து கொண்டு வரும்பொழுது கஅபாவை பார்த்து பேசுகிறார்கள். நீ எவ்வளவு மனமானதாக இருக்கிறாய், நீ எவ்வளவு சங்கை பொருந்தியவனாக இருக்கிறாய், நீ எவ்வளவு மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறாய். வேளாண்மரே, வேளாண்மர்களே, கஅபா எவ்வளவு கண்ணியமானது அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால் தான் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆக குறைந்தபட்சம் மூத்துக்கு முன்னால் கண்ணூடாக நேரடியாக அந்த கஅபாவை பார்த்து விட்டு வந்து விட வேண்டும் என்ற இந்த ஆசை அனைவரின் உள்ளத்திலும் இருக்கிறது. அனைவரின் நியத்துகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். ஏன் மேலானவர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு பரிசுத்தமான இடம்தான் கஅபாவாக இருக்கிறது. இந்த கஅபாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், கஅபாவே நீ கண்ணியமானவன் தான், நீ சங்கியானவன் தான், நீ மகத்துவம் பொருந்தியவன் தான் என்றாலும் வல் முஃமின் அஹ்லமுத்தம் மின்கி. கஅபாவே, உலகத்தில் அல்லாவை நம்பி வாழக்கூடிய ஒரு முஃமின், அல்லாவின் கட்டளைக்கு முன்னுரிமை காத்து வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் உன்னை விட கண்ணியமானவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவை பார்த்து பேசுகிறார். மேலானவர்களே, அதனால் தான் அல்லாஹ் பேசுகிறான், ஒரு நிர்வாகத்துக்கு பொறுப்பாக வரக்கூடியவன் ஒரு பொறுப்புதாரி அவன் ஈமான் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏன், அந்த முஃமின் தான் மற்றவர்களின் கண்ணியத்தை அறிந்து வைத்திருப்பான். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அல்லாஹ்வின் பார்வையில் கஅபாவை விட மகத்துவமானவன் என்ற சிந்தனை அவன் உள்ளத்தில் இருக்கும். எனவே அனைவரையும் மதித்து வாழக்கூடியவனாக அந்த நிர்வாகி பொறுப்புதாரி இருப்பான் என்ற கருத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். முதற்தர கடமையாக ஒரு முஃமின், ஒரு ஒரு பொறுப்புதாரி அவன் ஈமான் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவனிடம் பரிகாசம் இருக்க மாட்டாது. அவன் மனிதர்களை மதித்து வாழ்வான். அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமை பார்த்து அவனது ரத்தத்தை ஓட்டுவதையோ, அவனது சொத்துக்களை சூறையாடுவதோ, அவனது மானத்தை பகிரங்கப்படுத்துவதோ, மானத்துக்கு இடையூறாக அமைவது, அதே கட்டம் ஒரு முஸ்லிமை முஸ்லிமை பார்த்து கெட்ட எண்ணம் கொள்வது, இது அனைத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலானவர்களே, ஒரு முஸ்லிம் மானம் பங்கப்படுத்தக்கூடிய, பங்கப்படுத்தப்படக்கூடிய அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று அரசியல் காலங்கள் என்பது மற்றவரின் குறையை பேசக்கூடிய தளமாக மாறிவிட்டது. அரசியல் மேடைகள் மற்றவரை பரிகாசிக்கக்கூடிய மேடைகளாக மாறிவிட்டது. இது அனைத்தும் சரீரத்துக்கு புறம்பானது. இதில் அல்லாஹ்வுடைய கோபம்தான் இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு மாற்றமானது என்பதை ஒவ்வொருவரும் நாம் விளங்கிக் கொள்ளவன். ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக பேசுகிறார்கள். ஏன் ஒரு பொறுப்புதாரி ஒரு முஃமினாக ஈமான் உள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் மற்றவர்களை பரிகாசிக்காமல் வாழுவார். அதே கட்டம் வலா தன்லிதூமி அன்புசிக்கும், நீங்கள் யாரையும் குறை பேச வேண்டாம், யாரையும் குறை பேச வேண்டாம் என்பதாக ஈமானுள்ள மக்களை பார்த்து குர்ஆன் பேசுகிறது. ஒருவன் ஈமான் உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால், ஒரு பொறுப்புதாரி முஃமினாக இருப்பான் என்று சொன்னால், அவன் குறை பேசுவதை விட்டு அவன் அறிந்து கொள்வான். யாரது குறையை பார்க்க மாட்டார். வேளாண்மர்களே, அல்லாஹ் உலகத்தில் ஒவ்வொருவரையும் குறையுள்ளவர்களாகத்தான் படைத்திருக்கிறார். நான் எனது குறையை பார்ப்பேன், மற்றவர்களின் குறையை நான் பார்க்க மாட்டேன். இதற்குத்தான் சரியத்தை வந்து வழிகாட்டுகிறது. மற்றவர்களின் குறையை பார்க்கவோ பேசவோ மாட்டோம், எமது குறையை பார்ப்போம், எப்படி சீர்திருத்திக் கொள்வோம். இதுதான் ஒரு முஃமினின் அடையாளமாக இருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒரு முஃமின் எவரது குறையை பேச மாட்டார், அதே கட்டம் எவருக்கு அவர்களுக்குரிய சொந்த பெயர் இல்லாமல் குறைகள் சொல்லி பேசப்படக்கூடிய பட்ட பெயர்களை கொண்டு அழைக்க மாட்டார்கள். உண்மையான முஸ்லிம்கள் ஈமான்தார்கள். அல்லாவை நம்பி உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மற்றவரை மதித்து வாழ்வார்களே தவிர மற்றவர்களை பட்ட பெயர்கள் சொல்லி குறைகள் சொல்லி அழைக்க மாட்டார்கள் என்பதாக ஈமான் உள்ள மக்கள் தன்மையை குரான் பேசுகிறது. ஏன் இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் தான் பொறுப்புக்கு வர தகுதியானவர்கள். அதே கட்ட மேலாளர்களே, குரான் அதே வசனத்தில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் இருக்கக்கூடிய காலம் ஒவ்வொருவரும் தனியாக படிக்க வேண்டிய அதனை ஆழமாக விளங்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குரானில் ஒரு சூரா இருக்கிறது. அல்லாஹ் முழுக்க முழுக்க அடியார்களுடைய ஹக்குகளை உரிமைகளை பற்றி அல்லாஹ் அந்த சூராவை தெளிவுபடுத்துகிறார். விசேஷமாக இந்த காலத்திற்கு தேவையான முக்கியமான சில அம்சங்களை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு முக்மின் ஈமான்தாரி உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும்? வேதாளர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அதிகமான எண்ணங்களை, கப்பண்ணங்களை, கெட்ட யூகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படியான எண்ணங்கள், இது பாவமாக இருக்கிறது, இது மோசமான காரியமாக இருக்கிறது, அது நரகத்தில் தள்ளக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்பதாக குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. வேளாண்மர்களே, அல்லாஹ் தொடராக பேசும் பொழுது எவருடைய குறையை நீங்கள் திருவி ஆராய வேண்டாம், யாரது குறையை நீங்கள் பார்ப்பதற்கு சரீரத்தில் அனுமதி கிடையாது, திருவி ஆராய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. பெற்றோருக்கு பிள்ளைகளின் குறைகளை, ஆசாமார்களுக்கு மாணவர்களின் குறைகளை மாத்திரமே சரீரத்தை பார்ப்பதற்கு வழிகாட்டி இருக்கிறது. அதற்கு விதிமுறைகளுடன், அதற்கு சட்டத்திட்டங்களுடன் சில அனுமதிகளை வழங்கி இருக்கிறதே தவிர, யாருக்கும் மற்றவர்களின் குறையை பேசுவதற்கோ குறையை திருவி ஆராய்வதற்கோ சரீரத்தின் இடம் கிடையாது என்பது இது குர்ஆனுடைய முடிவாக இருக்கிறது. அதே கட்டம் யாரும் யாரையும் குறை பேசி தெரிய வேண்டாம், ரெய்வர் பேச வேண்டாம். குர்ஆன் பேசுகிறது, உங்களது சொந்த சகோதரர் பாசாகிவிட்டால் அவரது இறைச்சி சாப்பிடுவதை விட ஒரு மோசமான தன்மைதான் மற்றவரை பற்றி குறை பேசுவது. மேலானவர்களே, எமது நாவை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தன்மத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எதை பேசுவதற்கு அல்லாஹ் நாவை தரவில்லை, சரீரத் வழிகாட்டி இருக்கிறது. எனது நாவுதான் எதையும் பேசுவதற்கு சரீரத்தில் அனுமதி கிடையாது, யாருடைய குறையை பேசுவதற்கு அனுமதி கிடையாது, யாரை பற்றி தப்பாக பேசுவதற்கு அனுமதி கிடையாது, யாரை பற்றி செய்கினை செய்வதற்கு கூட அல்லாஹ் இந்த நாவை தரவில்லை. மேலாளர்களே, எமது உடலில் உள்ள உறுப்புகளில் மிகவுமே பயங்கரமான மோசமான ஒரு உறுப்பு இருக்கு என்று சொன்னால் அது நாவாகத்தான் இருக்கிறது. சல்லல்லாஹு அவர்கள் எச்சரித்த உறுப்புகளில் மிக கடினமாக எச்சரித்த உறுப்பு தான் இந்த நாவாக இருக்கிறது. இந்த நாவை பாதுகாத்து நாம் ஒவ்வொருவரும் சொர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும். இதே நாவை பாதுகாக்க தவறவிட்டு நரகத்தை சம்பாதிக்க முடியும். சல்லல்லாஹு சுருக்கமாக பேசினார்கள், யார் இரு சாலைகளுக்கு மத்தியில் உள்ள இந்த நாவை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தயாரதை யார் பொறுப்படுகிறாரோ, எனது நாவை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தயார் யார் பொறுப்படுகிறாரோ அவருக்கு நான் அல்லாவிடம் சொர்க்கத்தை பொறுப்பேற்கிறேன், நான் அவருக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்க தயார் என்பதாக சொல்ல அல்லாவிடத்தில் ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே மேலாளர்களே, கண்டதை எல்லாம் பேசுவதற்கோ மற்றவர்களின் குறையை சொல்லித் தருவதற்கோ கோல் கூட்டுவதற்கோ தரப்பட்ட நாவல்ல, இந்த நாவை கட்டுப்படுத்துவதற்கு தரப்பட்ட நாவ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த சூராவை மேலும் தெளிவுபடுத்தும் பொழுது, உங்களிடத்தில் யாராவது ஒவ்வொரு செய்தியை எடுத்துக் கொண்டு வருவார்கள், அரசியல் காலங்களாக இருக்கலாம், ஏழை காலங்களாக இருக்கலாம், பொதுவாக மனிதன் வளமை ஒவ்வொருவரின் செய்தியை எடுத்துக் கொண்டு வருவார்கள், மற்றவரின் செய்தியை கொண்டு வந்து நம்மிடம் குறையை சொல்லுவார்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டு அந்த பேச்சை உள்வாங்கி விட வேண்டாம். துருவி ஆராய்ந்து விடாமல், நீங்கள் நல்ல ஒரு ஆய்வு செய்து விடாமல், தெளிவு பெற்று விடாமல் நீங்கள் அதை உள்வாங்கி விட வேண்டாம். பட்ட பையரு மாறாக அதனை தெளிவாக்கிக் கொள்ளுங்கள், அதனை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக ஆகிவிடுங்கள் என்பதாக குர்ஆன் பேசிக் கொள்ளுங்கள். அந்த ரீதியில் மேலானவர்களே, இத்துணை தன்மைகள் உள்ளவன் தான் ஒரு முக்மீனாக இருக்க முடியும். ஒரு ஈமான் உள்ளவனுக்கு தான் அல்லாவை நம்பி வாழக்கூடிய மனிதன் தான் மற்றவரை பற்றி குறை பேச மாட்டான், குறை பார்க்க மாட்டான், குறை பேச மாட்டான், கட்டண்டம் வைக்க மாட்டான், மற்றவன் கருத்துக்களை கண்ட மாதிரி உள்வாங்க மாட்டான். இத்துணை பொதிந்ததுதான் ஒரு ஈமானின் அடையாளமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் வரையறை இருக்கிறான், அல்லாஹ் நான்கு நிபந்தனைகளை முன்வைக்கிறார். ஒரு பொறுப்புதாரியாக வரக்கூடியவர், வீட்டுடைய பொறுப்புதாரியா, மஹல்லாவுடைய பொறுப்புதாரியா, பள்ளியுடைய நிர்வாகிகளா, அல்லது ஊருடைய தலைவர்களா, யாராக இருந்தாலும் அவருக்குரிய நாலு தகைமைகள், அதில் ஒன்றுதான் முழுமையாக அல்லாவை நம்பி வாழக்கூடிய முக்மினாக, மர்மையை நம்பி வாழக்கூடிய, எனக்கென ஒரு மர்மம் இருக்கிறது, ஆகரத்திலே பயணம் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த மூன்றாவது நிபந்தனையாக குர்ஆன் முன்வைக்கிறது. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், எல்லா பட்டத்திலும் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவன் தான் ஒரு முஃமினாக ஆக முடியும் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. வேதாளர்களே, தேர்தல் பிரச்சாரங்களின் சந்தர்ப்பத்தில் அல்லது அதற்குரிய ஏற்பாடுகளின் சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹ்வின் கட்டளையை புறக்கணித்து விடுவோம் என்று சொன்னால் அதில் எந்த நனவுகளும் கிடையாது. எமது தேர்தல் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய கட்டளையை புறம் தூக்கி வீசக்கூடியதாக அமையும் என்று சொன்னால் அதில் கேடுதான் இருக்குமே தவிர அதில் எந்த நனவும் கிடையாது. வேளாண்மர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு பொறுப்பாக வரக்கூடியவரும் தொழுகையில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அல்லாவின் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பக்குவத்தை உருவாக்க வேண்டும். அதே கட்டம் அல்லாவை மாத்திரம் பயன்படக்கூடியவர்களாக, யார் யாரெல்லாம் என்ன பேசி விடுவார்கள் என்ற அதற்காக வாழாமல் அல்லாவிடம் நான் பொறுப்பு கொடுக்க வேண்டியவருமே. பொறுப்பு என்பது ஒரு அமானிதமாக இருக்கிறது, பொறுப்பு என்பது அல்லாவிடம் பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. இதனை உள்ளத்தை நிறுத்தி அல்லாவை மாத்திரம் பயந்து வாழக்கூடியவர்கள் தான் அந்த பொறுப்புதாரிகள், அவர்களுக்குரிய அடையாளம் என்பதாக குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. அந்த ரீதியில் மேலானவர்களே, இத்துடைய பாவமான நான்கு பொறுப்புகளை உள்வாங்குவது கஷ்டமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் ஆக குறைந்தபட்சம் இப்படி பொறுப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்படியான தன்மைகளை உருவாக்குவதில்லாம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். எனக்கு அல்லாஹ் ஒரு அமானிதமான பொறுப்பை தந்திருக்கிறான், எனவே நான் அதற்கு தகுந்தாக்கோ. அல்லாஹ் பொறுப்புதாரிக்கு என்ன அடையாளத்தை சொல்கிறானோ அந்த அடையாளத்தை நூற்றுக்கு நூறு வீதம் செயற்படுத்தியவர்கள் சஹாபாக்கள் என்றிருந்தாலும் கூட இத்தன்மைகளை நான் எனது வாழ்க்கையை எடுத்து வாழ்வதற்கு இயன்ற அளவு முயற்சிக்க வேண்டும். இதுதான் ஒரு நல்ல பொறுப்புதாரிக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. பேரானவர்களே, இத்துணை பொறுப்புகள் உள்வாங்கப்பட்ட உத்தவர்கள் தான் சஹாபாக்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் பொறுப்புக்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள், பொறுப்பை தெளிவர நிறைவேற்றியவர்களாக இருந்தார்கள். மேலானவர்களே, அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் கூட பொறுப்புகள் என்று வரும்பொழுது, பொறுப்புக்கு தகுதியாக இருந்தும் கூட ஒரு பெண்ணு வரும்பொழுது அதன் பார தூரத்தை விளங்கி பொறுப்பை ஏற்பதை விட்டு சஹாபாக்கள் விரண்டு ஓடிய வரலாறுகள் தான் ஏராளமான கிதாப்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மேலானவர்களே, ஒரு கட்டத்தில் ஹலத் அபு உதர் ரவியல்லாஹு ஆரம்பத்தில் கிதாபை தழுவிய சஹாபியாக இருக்கிறார்கள், மிகவும் முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். இந்த ஹலர் அபூதர் அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி கேட்கிறார்கள், அதா தஸ்தஹ்மிலுனி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பை தர மாட்டீர்களா, எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்களேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே ரிவாயத் வருகிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புக்கு தகுதியானவர்கள் சஹாபாக்கள், ஏன் தகுதியானவர்கள், அவர்கள் பூர்த்தியாக அல்லாஹ்வை உலகத்தில் நம்பி வாழ்ந்த மக்கள், மர்மையை குறிக்கோளாக வைத்து வாழ்ந்த மக்கள், தொழுகையை முன் அணியில் தொழுவதற்கு போட்டி ஓட்டவர்கள் அந்த சஹாபாக்கள், வெறுமனே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயந்து வாழ்ந்த ஒரு கூட்டம் தான் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பொறுப்புக்கு தகுதியானவர்களாக இருந்தும் கூட ஒரு சஹாபி, மிக முக்கியமான சஹாபி, அதர் பாத்திமா ரலியல்லாஹு சொர்க்க பெண்களின் தலைவி ஜனாதாவை சுமந்து சென்ற அந்த ஹலத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி கேட்கிறார்கள், எனக்கு ஒரு பொறுப்பை தாங்களே யார சொல்லலாம் என்பதாக கேட்டபொழுது அவர்கள் பொறுப்பின் பாரதூரத்தை அந்த சஹாபிக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். பொறுப்பு என்பது மக்களின் பார்வையில் ஒரு கண்ணியமாக இருக்கலாம், சமூகத்தின் பார்வையில் ஒரு மதிக்கப்படக்கூடியதாக இருக்கலாம். அபூதர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், பொறுப்பு என்பது இன்னகா அமானத்து, அது அமானிதம் என்பதாக சொன்னார்கள். அது அமானிதம் உலகத்தில் ஒரு பட்டம், ஒரு பதவியாக, ஒரு கண்ணியமாக இருக்கலாம், ஆனால் மறுமை அதன் முடிவென்ற தெரியுமா? மறுமை வெறும் கை சேதமும், கை சேதமும் எளிமை தவிர வேறொன்றும் மறுமை கிடையாது என்பதாக சொன்னார்கள். பொறுப்புடைய பாரதூரத்தை விளங்கப்படுத்தினார்கள். உலகத்தில் பொறுப்பு என்பது அமானிதம், மறுமையில் இழிவுக்கும் கை சேதத்துக்கும் தான் ஒவ்வொரு பொறுப்பும் காரணம் என்பதாக சொன்னார்கள். மேலானவர்களே, ஒரு விடயத்தை நிதானமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும்.
ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் குறைந்தது வயது வந்த நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பத்தின் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். உள்ளத்தில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் எங்கே வைத்து விசாரிக்கப்படுவார்கள்? புகாரு சரீபுடைய ரிவாயத் வருகிறது, நரகத்துக்கு மேலால் போடப்பட்ட பாலம் பாலம், இந்த பாலத்தில் வைத்து கொண்டு வந்து ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் நிறுத்தப்படுவார்கள். அங்கு வைத்துதான் விசாரிக்கப்படுவார்கள். மேலானவர்களே, அமானிலத்தை நிறைவேற்றி விடுவோமா? தப்பித்துக் கொள்ள முடியும். அதில் நாம் மோசடி செய்து விடுவோமா? கீழே நரகம் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் சஹாபாக்கள் உலகத்தில் பொறுப்பு என்பது மக்களின் பார்வை கண்ணியமானது என்று விளங்கியும் கூட சஹாபாக்கள் ஒதுக்கி வாழ்ந்தார்கள். ஏன் சொற்பகால வாழ்க்கையில் பெரும் கண்ணியமாக தோன்றினார், நீண்ட கால வாழ்க்கையில் பெரும் கைதேதத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது. இதை சேர்ந்துதான் ஒவ்வொரு சஹாபாக்களும் பொறுப்பை ஏற்ற சரித்திரங்கள் ஏராளமாக கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றாக மேலானவர்களே, இஸ்லாத்தின் முதலாவது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அது நமக்கு சித்திக்கிறது என்றால், எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், என்ன போட்டி போட்டார்கள், எவ்வளவு முயற்சி செய்தார்கள்? மேலானவர்களே, எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும். சாதாரண உள்ளூராட்சி அல்ல, சாதாரண எமது மாகாண மட்டமல்ல, ஒரு நாட்டுடைய முழு இஸ்லாமிய ஆட்சியின் ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார்கள், என்ன போட்டி போட்டார்கள்? மேலானவர்களே, முதலாவது கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. சஹாபாக்களுக்கு மத்தியில் முதலாவது சிறச்சினை ஆரம்பிக்கிறது. அடுத்த ஹலீஃபாக யாரை முடிவு செய்வது? நபியவர்களின் ஜனாதா கூட அடக்கப்படவில்லை. அதற்குள்ளார் சில சஹாபாக்கள் அடுத்த ஹலீஃபாவை நியமனம் செய்வதற்காக அங்கே கூடிவிட்டார்கள். மதீனத்து அன்சார் சஹாபாக்களின் ஒரு குழுவினர் சஹைபத்து மதீசா என்று சொல்லப்படக்கூடிய மதீனத்து மக்களின் ஆலோசனை மண்டபமாக கருதப்படக்கூடிய அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள்? அடுத்த ஹலீஃபாவை, இஸ்லாமிய முதலாவது ஜனாதிபதியை நியமனம் செய்ய வேண்டும். இந்த செய்தி ஹதரத் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு எட்டுகிறது. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதாவுக்கு அருகாமை நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே இரண்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அந்த இடத்துக்கு விரைகிறார்கள். ஹதரத் அபூ உபைதாவின் ஜர்ரா அவர்களை, உமர் பின் கத்தாப் அவர்களை இருவரையும் அழைத்துக் கொண்டு வேகமாக அங்கே சென்று சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சில கருத்துக்களை முன்வைத்து விட்டு கடைசியாக சொல்கிறார்கள், இதே கட்டத்தில் ஆட்சிக்கு மிகவும் தகுதியான இரண்டு பேர் இருக்கிறார்கள். தனது கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த கட்டத்தில் ஆட்சிக்கு தானிய முதலாவது ஜனாதிபதியாக நியமனம் பெறுவதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அடையாளத்தை நூற்றுக்கு நூறு வீதம் பொதிந்த இருவர் இருக்கிறார். ஹதரத் உமர் பின் கத்தாப் இருக்கிறார், அபூ உபைதாவின் ஜர்ரா இருக்கிறார். எனவே இருவரில் ஒருவரை பொறுப்பாக நியமித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தான் நெருங்கி விடுகிறார்கள். மேலானவர்களே, இருவரை பார்க்கிறது மிகவும் தகமை வாய்ந்தவர்கள், மிகவும் பொருத்தமானவர்கள் தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக்ரதே அவர்கள். ஏன் இஸ்லாத்தில் முதன் முதலாக ஆண்களில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக்ரதே என்றார்கள்? முதன் முதலாக உம்மத்திலே சொர்க்கம் நுழையக்கூடிய சஹாபி தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக்ரதே. உலகத்தில் பழமெடுத்த நபியவர்கள் வாயினால் சொர்க்கவாதி என்ற பெயர் பெற்றவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக்ரதே. ஈமானுக்கு முன்னுதாரணமாக சஹாபியாக இருந்தார்கள். நபிமார்களின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடன் சுமார் 42 வருடங்கள் தோழமையில் சகவாசத்தில் வளர்ந்தவர்கள் தான் ஹதரத் அபூபக்கர் சித்திக்ரதே. ஆட்சிக்கு மிகவும் தகுதியானவர்கள், பொறுப்பெடுக்க மிகவும் தகுதியானவர்கள். தனக்கு தாருங்கள் என்பதாக கேட்கவில்லை. இரு சஹாபாக்களை சுட்டி காட்டி விடுகிறார்கள். இதோ ஹதரத் உமர் இருக்கிறார், அபூ உபைதாவின் ஜர்ராஹ் இருக்கிறார். இருவரும் நம்பிக்கையாளர்கள், இருவரும் ஈமான்தார்கள், அல்லாவை நம்பி வாழக்கூடியவர்கள். எனவே இருவரில் ஒருவரை நியமித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தான் நடுங்கி விடுகிறார்கள். உடனே ஹதரத் உமர் முடிவெடுக்கிறார். ஹதரத் அபூபக்கர் நடுங்கி சென்று விட்டார், அவர் பொறுப்பிலிருந்து தூர விலகி சென்று விட்டார். எனவே எம்மிடம் பொறுப்பை காட்டி விட்டார். இது மிகவும் பயங்கரமான ஒரு விடயமாக இருக்கிறது. பொறுப்பு என்பது சாதாரணமானவர் அல்ல. சஹாபாக்கள் பயந்த நான்கு விடயங்களை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஹ்யாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை கொண்டுதான் இமாம் பொறுப்பை விட்டு சஹாபாக்கள் இறந்து ஓடி இருக்கிறார்கள். ஏன்? அதற்குரிய முடிவு அது கை செய்தும், அதற்குரிய முடிவு அது கிராசன் யுத்தத்தை பாடும், எங்கு வைத்துதான் விசாரிக்கப்படும் என்பதை சஹாபாக்கள் விளங்கினார்கள், விரட்டி ஓடினார்கள். இப்பொழுது அவர் யோசிக்கிறார், அதன் அபூபக்கர் ரலி அவர்கள் என்னில் இவ்வளவு பாரத்தை சுமத்தாட்டி விட்டாரா? எனவே இதனை தானும் விலகுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், தானும் ஒதுங்கிக் கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். உடனே அருகாமை இருந்த ஹதரத் அபூ உபைதாவின் ஜர்ராஹ் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், கையை நீட்டுங்கள், நான் உங்களுடன் பெயர் செய்ய போகிறேன். ஏன் தெரியுமா? சொல்லி இருக்கிறார்கள், இந்த நிகுல்லி உம்மத்தின் அமீன் அமீனு ஹாதிஹி உம்மா அபு உபைதா பின் ஜர்ராஹ். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் என அல்லாஹ், ஒவ்வொரு சமூகத்துக்கும் என அல்லாஹ் ஒரு நம்பிக்கையாளரை அல்லாஹ் கொடுத்தான். என்னுடைய உம்மத்தின் நம்பிக்கையாளர் அபு உபைதா பின் ஜர்ராஹ் என்பதாக உங்களை பற்றி நபியவர்கள் புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள். பேரானவர்களே, மிகவுமே நம்பிக்கையான சஹாபியாக இருந்தவர்கள் தான் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்கள். பொருளாதார நிதி அமைச்சராக திகழ்ந்தவர்கள் தான் சொல்கிறார்கள், கையை நீட்டுங்கள், உங்களை நான் கலீஃபாவாக முதலாவது இஸ்லாமிய ஜனாதிபதியாக ஆக்க தயாராக இருக்கிறேன், ஏன் தயாராக இருக்கிறேன், நீங்கள் நம்பிக்கையாளராக இருக்கிறீர்கள். ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள், பொறுப்புக்கு வரக்கூடியவர்களின் பெரும்பாலான ஒரு அடையாளம் தான் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவன் அவன் ஈமான்தாரியாக இருக்க முடியாது, அவன் பொறுப்புக்கு தகுதியற்றவன் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எமக்கென அல்லாஹ் அமானிதமான ஒரு வாக்குரிமையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அமானியத்தை முறையாக நாம் செலுத்த வேண்டும். குடும்பத்தை பார்க்க முடியாது, கோத்திரத்தை பார்க்க முடியாது, உறவை பார்க்க முடியாது. நம்பிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமானிதமாக கையில் தந்திருக்கிறான். இதற்கும் நான் அல்லாவிடம் வகை சொல்ல வேண்டும், பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு பொறுப்புதாரி, ஒரு பொறுப்புதாரி எந்த தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் சொன்னார்கள். நீங்கள் நம்பிக்கையாளராக இருக்கிறீர்கள். இந்த கட்டத்துக்கான பார்த்து சொல்கிறார்கள், இவரே இஸ்லாத்துக்கு வந்தது முதல் இதுவரை காலமும் நீர் ஒரு புத்திசாலி என்றல்லவா நான் நம்பி இருந்தேன். அதற்குள்ளால் இவ்வளவு காலமும் நன்றாகத்தானே நீர் நடந்தார். இப்பொழுது நீ ஏன் இவ்வாறு பேசுகிறாய்? ஏன் என்னை ஜனாதிபதியா ஆக்கிரை முடிவு செய்திருக்கிறாய்? நமக்கு எந்த கூட்டத்தில் ஹலத் அபூபக்கர் ரதியல்லாஹு இருக்கிறாரோ அந்த கூட்டத்துக்கு அவரை விட தகுதியானவர் வேறு யார் இருக்கிறார் என்பதாக உமருக்கு புத்தி சொல்கிறார். அவரும் விலகிக் கொள்கிறார். இப்பொழுது ஹலத் உமர் ரதி அவர்கள் அபூபக்கர் அவர்களை அணுகி பேசுகிறார்கள், கையை நீட்டுங்கள், நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர், நான் உன்னுடன் உங்களுடன் பெயர் செய்ய போகிறேன் என்பதாக சொன்ன பொழுது ஹலத் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், உமரே அந்த அப்பொழுது நீர் என்னை விட சிறந்தவர் என்பதாக சொன்னார். அபூபக்கர் அவர்கள் சிறந்தவர்கள் என்றாலும் அங்கே ஒவ்வொரு சஹாபியும் ஹலத் உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் இருவருக்கு மத்தியில் போட்டி நடக்க இடம் பெறுகிறது. எதற்கான போட்டி? ஒருவர் மற்றவரை மதிப்பதில் போட்டி செய்கிறார்கள், மற்றவரை கண்ணியப்படுத்துவதில் போட்டி நடக்கிறது. இந்த அளவுக்கு எனக்கு முடியாவிட்டாலும் இந்த அளவுக்கு நான் மற்றவரை மதிப்பதற்கு எனது உள்ளம் இடம் கொடுக்காவிட்டாலும் ஆக குறைந்தபட்சம் மற்றவர்களின் குறைகளை பேசுவதை விட்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மற்றவரின் சிறப்பை பேச முடியாது, ஏன் எனது வாக்குகள் மற்றவருக்கு மாறிவிடக்கூடும் என்றாலும் பிரச்சனை கிடையாது, நாம் மற்றவர்களை சிறப்பிப்பதை விடுவோம் என்றாலும் மற்றவர்களின் குறையை பேச மாட்டோம். இது சரியில் காட்டக்கூடிய ஒரு நடைமுறையாக, ஒரு அழகான பண்பாடாக, ஒரு அழகான வழிகாட்டலாக இருக்கிறது. இதைத்தான் இருவருக்கு மத்தியில் சஹாபாக்கள் அங்கே போட்டி நடக்கிறது. ஒருவர் மற்றவரை சிறப்பிக்கிறார்கள். சிறுமியில் நிர்பந்தத்தின் பேரில் ஹலத் அபூபக்கர் சித்திக்கிறவர்கள் ஆட்சி கையில் எடுக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் முதலாவது தனது ஆட்சியுடைய முதலாவது சுபா பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். முதலாவது பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். அதில் சொல்கிறார்கள், ஐயுவண்ணா இன்னி கதுகுல் லீசு அடைக்கும், உங்களுக்கு நான் பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறேன். நான் எனது தகமையினால் நான் பொறுப்பாகவில்லை, எனது ஆற்றலினால் நான் பொறுப்பாகவில்லை, எனது பணத்தினால் பட்டத்தினால் அதிகாரத்தினால் சொத்தினால் நான் இந்த பதவிக்கு வரவில்லை. அல்லாஹ் எனக்கு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். எனது கட்டித்தனம் அல்ல, ஏதோ அல்லாஹ் பொறுப்பை ஒப்படைத்து விட்டான். மனசு நான் உங்களின் பொறுப்பாளன் என்பதனால் உங்களை விட நான் சிறந்தவன் அல்ல, நான் பொறுப்புதாரிதான், உங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறேன், ஏதோ நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல. தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்கள். மற்றவரை ஒதுக்கவில்லை, மற்றவரை நாசப்படுத்தவில்லை, குறை செய்யவில்லை, அட்டுழிய புரியவில்லை, மற்றவர்களை மதிக்கிறார்கள். ஹலத் அபூபக்கர் சொல்லி சொன்னார்கள், உங்களிடத்தில் பலகீனமானவராக இருக்கலாம், உங்களின் பார்வையில் பலகீனமானவராக இருக்கலாம், எனது பார்வையில் அவர் பலமானவராகத்தான் இருப்பார். ஹத்தா உரீஹ ஹக்கஹு, அவருக்குரிய உரிமையை நான் முறையாக அவருக்கு சேர்ப்பிக்கும் வரைக்கும் எவ்வளவு பலகீனமானவரும் எனது பார்வையில் பலமானவர் தான். உங்கள் பார்வையில் இழிவானவராக இருக்கலாம், உங்கள் பார்வையில் ஏழ்மையாக இருக்கலாம், உங்கள் பார்வையில் குடித்தை விட்டு வசிக்கிறார், ஆனால் ஒரு பொறுப்புதாரி என்பதாக வரும் பொழுது அவர் குடிசை வீட்டில் வசிப்பவரும் அவருக்கு ஒன்றுதான், மாடி வீட்டில் வசிப்பவரும் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். பெரும் கோடீஸ்வரனை ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும், சாதாரண ஏழையும் அவர் ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும். இதைத்தான் ஹதரத் அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களின் பார்வை பலகீனமானவரும் எனது பார்வையும் பணமானவரும் தான், அவருக்குரிய உரிமையை நான் முறையாக சேர்த்தே தீர்வேன் என்பதாக சொன்னார். மேலானவர்களே, இதுதான் உண்மையான நீதமாக இருக்கிறது, இதுதான் நீதத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த நீதம் சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை உண்டாக்கும். மேலானவர்களே, இருக்கக்கூடிய இந்த எமக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இதன் பின்னணி என்று தெரியுமா? குடும்ப ரீதியாக பிரதேசமாக வட்டாரம் வட்டாரமாக வளமைக்கு மாற்றமான ஒரு தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான குடும்பங்கள் பிளவுபடுவதற்குரிய சாத்திய கூறுகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. காலாகாலம் பேணி வந்த உறவை முறித்துக் கொண்டு அற்பட்ட லாபத்துக்காக வேண்டி நாம் உறவுகளை முறித்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாவின் தாபத்துக்குரியவர்களாகத்தான் உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. மேலானவர்களே, அந்த பிரசங்கத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சொன்ன வார்த்தைதான், அனைவருக்கும் நான் நீதம் செலுத்துவேன், அனைவரையும் ஒன்றாக பார்ப்பேன். ஒரு பொறுப்புதாரிக்குரிய பொறுப்பை அவர்கள் விளங்கப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் ஒரு நீரோடையில் ஒரு ஓனாயும் ஆட்டு மந்தையும் ஒன்று சேர்ந்து நீர் அருந்தக்கூடிய காட்சி சில மக்கள் காண்கிறார்கள், சில மக்கள் காண்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒரு ஓனாயும் ஓனாய்களும் ஆட்டு மந்தைகளும் ஒரே இடத்தில் நீர் அருந்திக் கொண்டிருக்கிறது. மேலானவர்களே, ஆட்டின் எதிரிதான் ஓனாய், ஓனாய் ஆட்டை கண்டாலே அங்கே வேட்டையாடிவிடும். அப்படிப்பட்ட அந்த இரண்டு எதிரிகள் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கட்டத்தை பார்த்து மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், யார் அந்த நல்ல மனிதர், யார் அந்த நல்ல மனிதர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். பேசிக் கொள்கிறார்கள், ஏசு பேசிவிட்டு சொல்கிறார்கள், அந்த மனிதரின் நீளம், அந்த ஆட்சியாளரின் நீளம் அல் ஹலீபத்துல் ஹாமித், அல் ஹலீபத்துல் ஆதித் என்று பெயர் பெற்ற உமையாக்களுடைய எட்டாவது ஆட்சியாளராகிய ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா நீளமான ஆட்சி செய்தவர்கள். மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அவரது நீளம் மனிதர்களை கடந்து மிருகங்களுக்கும் அவரது நீளம் வந்து சேர்ந்து விட்டது என்பதாக பேசினார்கள். மேலானவர்களே, இதுதான் சஹாபாக்கள் பின்னால் வந்தவர்கள் பொறுப்புதாரிகள் சமூகத்துடன் நடந்து கொண்ட நீளமான முறையாக இருக்கிறது. எனவே இந்த நீளம் பேணப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே மேலானவர்களே, ஏராளமான புத்திவதிகளை ஹதரத் அபூபக்கர் அவர்கள் அந்த பிரசங்கத்தில் ஒரு பொறுப்புதாரின் பொறுப்பை விளங்கப்படுத்தினார்கள். கடைசியாக ஒரு விடயத்தை சொன்னார்கள், மக்களே, முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார்கள், நான் எந்த அளவுக்கு அல்லாவின் கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து நபி அவர்களின் வாழ்க்கையை மதித்து வாழ்கிறேனோ, அல்லாவுடைய கட்டளை சொன்னதா வாழ்க்கை எந்த அளவுக்கு எனது வாழ்க்கையில் இருக்கிறதோ, எனது வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாவுடைய கட்டளை நான் புறக்கணிக்கிறேனா, சொன்னதாவுடைய சுண்ணத்தை நான் முதுகுக்கு பின்னால் போடுகிறேனா, அந்த கட்டத்தில் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், ஒரு பொறுப்புதார் என்பவர் தனது செயலினால் சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், அல்லாவின் கட்டளைக்கு முன்மாதிரியாக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்காதவரை அவர் உண்மையான பொறுப்புதாரியாக இருக்க முடியாது, அவருக்கு அல்லாவின் உதவியும் கிடையாது என்பதாக சொல்லி காட்டினார். எனவே மேலானவர்களே, இவ்வாறாக சமூக ரவியல்லாவர்கள் குத்துபாவை முடித்துக் கொண்டதன் பின்னால் மூன்று நாட்கள் வீட்டில் நுழைந்தவர்கள் பின்னால் வெளியே வரவில்லை. இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்து மூன்று நாட்கள் வீட்டுக்குள்ளால் நுழைந்தவர்கள் கதவை அடைத்துக் கொண்டார்கள். கட்டங்கள் வரும்போது கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து சொல்லுவார்கள், யாராவது இந்த பொறுப்பை எடுத்துவிட மாட்டீர்களா, ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார், ஜனாதிபதியாக வந்திருக்கிறார், இஸ்லாத்தின் மூலம் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார், எனவே எனக்கு பெரும் பதவி கிடைத்திருக்கிறது என்பதாக சந்தோஷப்படவில்லை. தனிமையாக இருந்து பதவியின் பாரதூரத்தை யோசிக்கிறார்கள். வெளியே வந்து சொல்கிறார்கள், இந்த பொறுப்பை நான் ராஜினாமா செய்து விடுகிறேன், இதனை யாராவது எடுத்துக்கொண்டு என்னை விட்டு விடுங்கள் என்பதாக சொன்ன பொழுது மூன்று திறன்களும் அதன் அனுமதி அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். சொன்னார்கள், உங்களை நாங்கள் பதவி நீக்க தயாராகவும் இல்லை, உங்கள் ராஜினாமாவை ஏற்கவும் நாங்கள் தயாராக இல்லை, நீங்கள் தான் எங்கள் பொறுப்புதாரியாக இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்தத்தின் பேரில் தான் ஒவ்வொரு சகாபாக்களுக்கு பதவிக்கு வந்தார்கள், பதவியின் பொறுப்பை விளங்கினார்கள், நீதமாக ஆட்சி செய்தார்கள். எனவே மேலாளர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். நிதானமாக நாம் ஒவ்வொருவரும் மற்றவரின் மானத்தை மதித்து குடும்ப உறவுகளை பேணி மற்றவர்களை குறை பேசாமல் அழகான முறையில் இஸ்லாம் காட்டிய ஒரு சமூக அழகா விடுமியங்களை பேணி அரசியலை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் எமது ஊருக்கு ஏற்றார் போல் அழகான ஒரு தலைமைத்துவத்தை சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சரியத்துக்கு சரியத்தை முறையாக பேணி நடக்கக்கூடிய அழகான தலைமைத்துவத்தை அல்லாஹ் உருவாக்கி தருவான். எனவே வேளாளர்களே, நாம் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம், பொதுமக்களாகிய நாமும் எல்லா காலத்திலும் அல்லாஹ்வின் கட்டளை பேணுவதற்கு நாம் முயற்சி செய்வதோடு நாம் இதற்காக நாம் அதிக துவாவும் செய்ய வேண்டும். மற்றவர்களின் குறைகள் பேசக்கூடிய விஷயத்தில் மிகவும் நிதானமாக இருந்து எனது நாமை பாதுகாப்பதற்குரிய ஒரு முயற்சியை செய்து கொள்வோம் என்று சொன்னால் முடிந்த அல்லாஹ் தாலா எமது முயற்சிகளை பொருந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் எல்ல தலைமைத்துவத்தை எமது சமூகத்துக்கும் ஒரு நாட்டுக்கும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். எனவே முடிந்த அல்லாஹ் தாலா என்னென்ன விடயங்களை பேசினமோ கேட்டமோ மூக்கு வரைக்கும் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை மனைவருக்கும் தந்தருவாயாக. எங்கள் சுற்று குறைகள் கற்பத்த அனைத்தையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக. பெற்றெடுத்த பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், மனை மக்கள், குடும்பத்தார் அனைவருக்கும் மக்களத்தை நசிவாக்குவாயாக. பூரா குடும்பத்திற்கு மக்களத்தை நசிவாக்குவாயாக. முன்னாள் உண்மையான சௌபாவை நசிவாக்குவாயாக. உலகத்தில் எவ்வாறு உண்மை சந்தோஷமாக வாழ விரும்புகிறோமையாளா மேலான தோற்றத்தில் குடும்ப ரீதியாக நிம்மதி அளிக்க ஒத்தி செய்வாயாக. வாழ்க்கை கட்ட அனைத்து வாக்குகளையும் சபு செய்வாயாக. அனைத்து விவாதத்துகளை பொருந்து கொள்வாயாக. யாழ்லா ஊருக்கு பொருத்தமான ஒரு தலைமைத்துவத்தை அமைத்து தருவாயாக. பொறுப்புதாரிகளை சீராக்குவாயாக. அவர்களுக்கு ஈமானுடைய பக்குவத்தை நசீபாக்குவாயாக. ஒரு கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடிய மக்களை யாழ்லா நீ தேர்ந்தெடுப்பாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.